إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم فيا أيها الحاضرون عباد الله اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من فإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين
صدق الله مولانا العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قاتل الله اليهود والنصارى اتخذوه قبور أنبيائهم مساجدا أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري أهلنغل أنيتهم آرناتل படைத்து படைத்த நாள் முதல் அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுபஹானஹு தஆலாவுக்கு அனைத்து போலும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணை துணை மற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அவனின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுபஹானஹு வதஆலாவின் மூலம் அகலத்துக்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான இறை தூதர்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் ஹக்கு சுபஹானஹு வதஆலா இந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் எவற்றையெல்லாம் விட்டு எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய அலமாக்களே, அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியவர்களே, நாம் ஒரு உயர்தரமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு உயர்தரமான மாதம் என்றால், நாம் அனைவரும் இந்த இடத்தில் வீற்றிருப்பதாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் உலகத்திற்கே ஓர் அறிக்கொடையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைக்கல்ல இந்த உலகத்துக்கு அனுப்பலேன்னு சொன்னால் நாங்கள் மாத்திரமல்ல எந்த ஒரு வஸ்துவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த ரபியானில் அவ்வல் மாதத்திலே வானொலிகள், தொலைக்காட்சிகள், தொலைபேசிக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் போன்ற ஊடக அமைப்புகள் எல்லாவற்றிலுமே பேசப்படக்கூடிய ஒரு தலைப்புத்தான் அகிலத்துக்கு ஓர் அருட்கொடையாக வந்த ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் அவர்களுடைய இறப்பும். எப்படி ஒவ்வொரு விடயத்துக்கும் சந்தோஷம் என்றிருந்தால் கவலை இருக்கின்றதோ, துக்கம் என்றிருந்தால் அதுக்கு சந்தோஷம் இருக்கின்றதோ, இப்படி ஒரு மனிதனுடைய ஹயாத் கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஒப்போசைட்டிலே இன்னும் ஒன்று இருக்கும், மவுத் என்ற ஒரு விடயமும் இருக்கும். அந்த விடயத்தில் எந்த ஒரு மனிதர்களும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. எமது உயிரிலும் மேலான ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட நாம் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும், இந்த ரபியானில் அவ்வல் மாதத்திலே அதிகமானவர்கள் பேசக்கூடிய ஒரு விடயம்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி. ஆனால் அவர்களுடைய வஃபாத்தை பற்றி அதிகமானவர்கள் பேசுவதற்கு மறப்பதல்ல, அவற்றை பேசும் பொழுது அவர்களது கண்கள் கண்ணீரால் நிரம்பிவிடும் என்பதற்காக வேண்டி அதிகமானவர்கள் பேச மறுப்பார்கள். அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ஒரே தினத்தில் தான். அந்த ரபியானில் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 11லே பிறை 12வது நாள் திங்கட்கிழமையிலே தான் அவர்களுடைய பிறப்பும் இருந்தது. அதே 12 திங்கட்கிழமையிலே தான் அவர்களது வஃபாத்தும் இடம்பெற்றது. அவர்கள் வஃபாத் ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் எங்கட ஒரு வாப்பா மௌத்தாவுறேன்டா, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு சேர்த்து பிள்ளைகளுக்கெல்லாம் அழகான முறையில் வசூயத் செய்வாங்க. வாப்பா மௌத்தாயிட்டேன்டா, நீங்க எல்லாரும் அடிச்சு கொள்ளவானா, இப்படி இப்படி செய்யுங்க, இந்தெந்த விடயங்கள்ல இப்படி எரிங்க என்பதாக வசூயத்தாக செய்யப்படக்கூடிய வார்த்தையை அவர் பிறந்தத்தில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் வாப்பாவின் உடைய பேச்சை கேட்காமல் வாழ்ந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் இருந்திருந்தாலும் அந்த வசூயத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹராத் உடைய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை எப்பவுமே சொல்லிக் கொடுத்தா இருப்பாரு. வாப்பா இப்படி சொன்னாங்க, வாப்பா இப்படித்தான் செய்ய சொன்னாங்க. சில பிள்ளைகள் எழுதி வைத்து அதே போன்று நடப்பார்கள். அதே அடிப்படையில் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தகப்பன் வஃபாத் ஆகும் பொழுது பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தை போன்று அவர்களும் மரணம் நெருங்கும் பொழுது அனைத்து உம்மத்தினர்களையும் அந்த ஹஜ்ஜத்தில் வதாவுக்கு அழைத்து அவர்கள் சில விடயங்களை கூறினார்கள். அவர்கள் கூறிய விடயங்கள் என்னவென்றால், முதலாவதாக அவர்களுடைய வஃபாத் நெருங்கிவிட்டது என்பதை தன்னுடைய மனைவியை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் முதலாவதாக எட்டி வைத்தார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எப்படி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லது இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து இன்னும் ஓர் இடத்திற்கு செல்வதற்காக தயாராகின்றார்கள். தயாராக கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்தே நடந்து வருகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திலே வருகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அகிலத்துக்கே ஒரு அருப்படியாக அனுப்பப்பட்ட நபி அல்லவா, நீங்கள் நடந்து வரும் பொழுது நான் மாத்திரம் எப்படி இந்த ஒட்டகத்தில் ஏறி செல்வது என்று கூறி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஒட்டகத்தில் ஏறும்படி கூற ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல, நீங்க என்னோடு அதிகமான மஹப்பத் வைத்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும், இந்த பயணத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க மட்டும் போங்க, பேச்சு வாங்க என்று சொல்லி உருக்கமாக துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து வாகனத்திலே பிரயாணம் செய்தால் சுமார் 10 நிமிடங்கள் செல்லக்கூடிய தொலை அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்து கொண்டே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹுக்கு தெரியும், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடன் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கின்றார்கள் என்பது தெரியும். அவர்களை சமாளித்துக் கொள்ள முடியாமல் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா முஆத் யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி, நீங்க அல்லாஹ்வோட காவல பேட்டு வாங்க வரக்கூடிய நேரத்தில் இதே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன், நீங்கள் திரும்பி வரும் பொழுது அந்த யமனுக்கு அல்லது இன்னும் ஒரு நாட்டுக்கு நீங்கள் சென்று திரும்பி வரும் பொழுது என்னுடைய மஸ்ஜிதை அல்லது என்னுடைய கபரை தாண்டித்தான் செல்வீர்கள், நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று கூற ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதிகமான அன்பு வைத்தவர்கள், அன்பு கொண்டிருந்தவர்கள், வாழ்வித்தால் இருந்தார்கள். யார சொல்லல்லா, அப்படி என்றா எனக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்று சொல்ல ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சென்று வாருங்கள். செல்லக்கூடிய பயணம் அல்லாஹுடைய தீனை வளர்ப்பதற்காக வேண்டி அழகாக சென்று வாருங்கள் என்று கூற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் செல்வதாக இருந்தால், இன்றைக்கு நாங்க வாகனத்துல செல்லும் பொழுது வாகனத்துக்கு முன்பகத்தை தான் பார்த்து கொண்டு போவோம். இதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்துல பின்பக்கத்துக்கு திரும்பி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டு சென்ற அந்த துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கண்ணுக்கு மறையும் வரைக்கும் பின்பக்கமாக பார்த்து கொண்டே அழுதவர்களாக செல்கின்றார்கள். சென்றுவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரம் கூறுகின்றார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று நான் வரும் பொழுது அவர்களுடைய கபரை தான் சந்தித்தேன், அவர்களுடைய அந்த பள்ளியை அவர்கள் வஃபாத்தான அந்த இடத்தை தான் சந்தித்தேன் என்பதாக அழுது அழுது கூறினார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு பிறப்பை போன்று இறப்பும் சமமானது என்பதை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஹிஜ்ரி 10 ஆண்டு ரமலான் உடைய மாதம்தான் இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட இந்த உரையாடல் எல்லாம் நடக்குது. நடந்ததுக்கு பின்னால இவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே இருந்து அந்த ரமலான் முடிந்ததுக்கு பின்னால் ஷவ்வால், அதற்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் வருகிறது. அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல அந்த ஹஜ்ஜத்தில் வதாஇலை வைத்து ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களையும் பார்த்து கூறுகின்றார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, நான் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருக்கின்றேனா, நான் உங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருக்கின்றேனா, அப்படி என்றால் வல்லாஹி நான் கூறுகின்றேன், என் மூலம் அநியாயங்கள் நிகழ்ந்திருந்தால் யார் வந்து யார சூழல்லா நீங்க எனக்கு இப்படி ஒரு விடயம் செய்தீங்க யார சூழல்லா என்று இரக்கமாக யார் சொல்வாரோ அவரோட தான் நான் அதிகமாக அன்பு வைப்பேன் என்று கூற ஒரே ஒரு சஹாபி எழும்புறாரு, யார சூழல்லா எனக்கு 3 திருஹங்கள் நீங்க எனக்கு தர வேண்டி இருக்குது என்று சொல்ல ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுலைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கூறுகின்றார்கள், என்னுடைய சாச்சாவின் உடைய மகனே, இந்த கடனை செலுத்தி விடுங்கள் என்பதாக கூறிவிட்டு அந்த ஹஜ்ஜத்தில் வதா விளைவித்து பல விடயங்களை கூறுகின்றார்கள். இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னிசா, பெண்களை பெண்களுடைய விடயத்திலே பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சரியாக செய்துவிடுங்கள் என்பதாக கூறியதோடு நிப்பாட்டல்ல, ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையும் செய்தார்கள். ஒரு ரிவாயத்தில் இருக்குது, லானஹுல்லாஹு யஹூத வன்னஸாரா இத்தஹதூஹு குபூர அம்பியாஇஹிம் மசாஜிதா. அந்த யஹூதிகளும் அந்த நஸ்ராணிகளும் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய வணக்க ஸ்தலங்களை, அடக்க ஸ்தலங்களை அவர்கள் தொழக்கூடிய இடங்களாக, அப்படி என்றால் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபியாக, அந்த நபியை அல்லாஹுவாக நினைத்து அந்த யஹூதிகள் நஸ்ரானிகள் சிலர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை உண்டு பண்ணுவானாக. நஸ்ரானிகளையும் அல்லாஹ் கொலை செய்வானாக, அல்லாஹ் அவர்களை கத்தில் அழித்து விடுவானாக. ஏன், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடங்களாக ஆக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அழித்து விடுவானாக என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபருடைய மாதம் ஹிஜ்ரி 11 ஆண்டு, அந்த சஃபருடைய மாதம் 29 பிறை ஜன்னத்துல் பகையிலே அடங்கப்பட்டிருக்க கூடிய எல்லா சஹாபாக்கள் அந்த கபருக்கும் சென்று அங்கே அடக்கப்பட்டிருக்க கூடிய அனைத்து சஹாபாக்களுக்காக வேண்டியும் இவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்க கூடிய என்னுடைய அருமை சஹாபாக்கள் உட்பட என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் அனைத்து மனிதர்களுடைய பிழைகளையும் மன்னிப்பாயாக என்பதாக உருக்கமாக அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். பிரார்த்தனை புரிந்து கொண்டு சில தூரம் வரும் பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது, இன்னும் ஒரு ஜனாஸா அந்த கபரிஸ்தானுக்கு அந்த ஜன்னத்துல் பாக்கிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்று சொல்ல, அவர்களுக்கு அந்த ஹைபர் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஒரு யஹூதி அல்லது நஸ்ரானி பெண்மணி ஒரு மாமிசத்தை எடுத்து நபி அவர்களை விருந்துக்காக வேண்டி அழைத்தாள். நபி அவர்களின் அழைப்பை ஏற்று அங்கு சென்ற பொழுது அந்த மாமிசத்திலே விஷத்தை தடவி அவர்களுக்கு கொடுத்தவுடன் அவர்களும் சாப்பிட்டு விட அதனுடைய வருத்தம் அவர்களுக்கு தலையிலே இருந்து ஆரம்பிக்கின்றது. இதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு முதலாவது நோயாக ஆரம்பிக்கின்றது. அந்த உண்ணப்பட்ட இறைச்சியிலே பூசப்பட்டிருந்த விஷம் அவர்களுடைய தலையிலே இருந்து ஆரம்பிக்கின்றது. அவர்கள் அந்த ஜனாசாவுக்கும் சென்று விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய முகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான மாற்றத்தை கண்டு தன்னுடைய அருமை மனைவியார் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், வா ரஹ்சா, எனக்கு என்னுடைய கணவரின் உடைய முகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எனக்கு வந்த தலைவலியே, எனக்கு வந்த தலைவலியே என்று அவர்கள் சத்தமாக சொல்ல ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மனைவியை பார்த்து கூறுகின்றார்கள், பல் உங்களுக்கு இல்ல தலைவலி, எனக்குத்தான் அந்த கைபரிலே அந்த பெண் தந்த அந்த மாமிசத்திலே பூசப்பட்ட அந்த விஷத்தின் காரணமாக எனக்குத்தான் தலைவலியாக இருக்கின்றது என்று சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த சஃபருடைய மாதம் பல நேரத்தின் உடைய தொழுகையை
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து அந்த பள்ளிவாசல்ல நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி இபின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சஃரான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலீல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற இன்னும் ஒரு 6 சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், நான் கொஞ்சம் என்னுடைய தலையினுடைய வலி அதிகமாக இருக்கின்றது, நான் நோய்வாய்ப்பட்டு 2-3 நாட்கள் பள்ளிவாசலுக்கும் சென்றேன், இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்ததன் பின்னால் மனிதர்களை நான் சந்திக்க வேண்டும், நான் துப்புரவாக செல்ல வேண்டும், சுத்தமானவனாக மற்றவர்கள் என்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நான் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஃபலல் இப்னு அப்பாஸ் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சஃரான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், 7 கிணத்தின் உடைய நீர்களை வேறு வேறு இடங்களில் இருந்து 7 தோல் துருத்தியின் உள்ளே கொண்டு வாருங்கள். எங்கட காலத்துல பக்கெட்ல தண்ணியை கொண்டு வர மாதிரி அந்த நேரத்தில் தோளால லெதர்ல செய்யப்பட்ட குடங்கள் பக்கெட்டை போன்று இருந்தது. அதிலே 7 கிணற்றில் இருந்து தண்ணியை கொண்டு வரும்படி சொல்கின்றார்கள். கொண்டு வந்ததன் பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 தோல் துருத்தியிலும் இருந்த அந்த தண்ணியை ஊற்றி அழகான முறையில் குளித்ததன் பின்னால் சஹாபாக்களிடத்திலே வருகின்றார்கள், வந்து பேசுகின்றார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே சென்ன அதே வார்த்தையை போன்று கூறுகின்றார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள், உங்களுக்குள்ளே உங்களுடைய பொறுப்பு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள், யாரையும் கஷ்டப்படுத்திவிட்டு அவர்களுக்கு கூலியை கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள், மனைவிமார்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி குறிப்பாக அவர்களுடைய முகத்தில் அடிக்காதீர்கள், அவர்களுடைய கன்னத்திலே அடிக்காதீர்கள், மனைவிமார்களை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள், தொழுகையும் சரியாக நிறைவேற்றுங்கள், எந்த மனிதருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்பதாக கூறிவிட்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையின் உடைய வருத்தம் ஆரம்பிக்கின்றது. அந்த வருத்தத்தோட ஒவ்வொரு மனைவிமாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்தார்கள். ஆனால் அவர்களே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள், எல்லா மனைவிமார்களிடத்திலும் கேட்கின்றார்கள், நாளைக்கு நான் எந்த மனைவியின் உடைய வீட்டில் இருக்கணும், நாளைக்கு நான் எந்த மனைவியின் உடைய வீட்டில் இருக்கணும் என்பதாக திரும்ப திரும்ப கேட்க எல்லா மனைவிமார்களும் விளங்கிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்போம், எந்த மனைவியின் உடைய வீட்டில் இருப்பதற்கு நீங்கள் விருப்பம் கொள்கின்றீர்கள் என்பதாக கேட்போம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கே அவர்களை அனுப்பி வைப்போம் என்பதாக எல்லா மனைவிமார்களும் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், நீங்க தலைவலியில நோயின் ஆரம்பத்தில் இருக்கின்றீங்க யா ரசூலல்லாஹ், அடிக்கடி உங்களுடைய வாயிலே ஒரு வார்த்தை வருகின்றது, எந்த மனைவியின் உடைய வீட்டிற்கு போக என்பதாக கேட்கின்றீர்கள், உங்களுக்கு எந்த மனைவியின் உடைய வீட்டில் இருப்பதற்கு விருப்பம் யார சொல்லலாம் என்பதாக கேட்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வயதிலே சின்னவர்களாக இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஏனைய மனைவிமார்களை விட அழகான முறையிலே புரிந்து கொள்வார்கள். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நான் இருக்க ஆசைப்படுகின்றேன், எனவே என்னை அங்கே அனுப்பி வையுங்கள் என்பதாக கூற எல்லா மனைவிமார்களும் அனுமதி கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் வாகனத்தில் சொல்லல்ல, எந்த ஒரு மனைவியின் உடைய வீட்டில் இருந்து ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அதே ஃபலல் இப்னு அப்பாஸ் குளிப்பதற்கு அந்த தோல் துருத்தியிலே நீரை கொண்டு வந்த ஃபலல் இப்னு அப்பாஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவின் மகன். அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் ஒரு பெரியப்பாடு அல்லது சாச்சாவின் உடைய மகன். இந்த இரண்டு பேர் உடைய தோளிலையும் தன்னுடைய கையை போட்டவர்களாக அவர்கள் ஓடி அந்த இரண்டு சஹாபாக்களுடைய தோளிலையும் தொங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்திலே இருக்கின்றார்கள். நடந்து கொள்ள முடியல. இவர்களுடைய காலின் உடைய பெரும் விரல் அந்த நிலத்தை கிழித்து கொண்டு ஒரு மரத்தை பிடுங்கும் பொழுது எப்படி மண்ணெல்லாம் அங்கும் இங்கும் கீறி கிளறி கொண்டு வருமோ, இதே போன்று அவர்களுடைய காலின் உடைய பெரும் விரல் அந்த இரண்டு சஹாபாக்களுடைய தோளிலே தொங்கிக் கொண்டு போறார்கள். அப்பொழுதும் இவர்களுடைய காலின் உடைய பெரும் விரல் நிலத்தை கிழித்துக் கொண்டு செல்கின்றது. இதை கண்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மகளார் அவர்களுடைய உம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே மரணித்து விட்டார்கள். அந்த கவலை ஒரு புறம் இருக்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு குணம் இருந்துச்சு. எந்த ஒரு பயணம் போனாலும் எங்க ஒரு பிரயாணம் சென்றாலும் வந்தவுடன் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், வுது செய்வார்கள், இரண்டு ரகத் தொழுவார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மகளாரை பார்த்துவிட்டுத்தான் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். காரணம், மகள் ஃபாத்திமா சிறு வயதாக இருக்கும் பொழுதே உம்மா மரணித்து விட்டார். அந்த கவலையில என்னுடைய மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் என்ற கவலையை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவ்வளவு இரக்கம் கொண்டிருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருந்து பார்க்கின்றார்கள், என்னுடைய தந்தையுடைய கால் விரல் இழுபட்டு வருகின்றது. வாய்விட்டால் இருந்தார்கள், யா ரசூலல்லாஹ், யா அபதா, யா அபதா, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை என்பதாக வாய்விட்டால் இருந்தார்கள். அழக்கூடிய நேரத்திலே ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அருமை மனைவியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியார் ஓடோடி வந்து வந்திருக்கக்கூடிய அலி இப்னு அபி தாலிப் ஃபலல் இப்னு அப்பாஸ் இரண்டு பேர்களும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிலே இறக்கி கீழே வைத்ததன் பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடம்பை தன்னுடைய மேனியிலே தூக்கி எடுக்கின்றார்கள். தன்னுடைய மடியிலே தன்னுடைய கணவன் நோயுற்று இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றார்கள், யார் ரசூலல்லா, நீங்க பயப்பட தேவல்ல, உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்பதாக கூறி அவர்களுக்கு விளங்கல்ல. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தை நெருங்கிவிட்டார்கள் என்பது அவர்களுக்கு விளங்கல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை தன்னுடைய நெஞ்சிலே சாய்த்து கொண்டு தலையை தடாவி தடாவி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூராக்களை எல்லாம் ஓதி ஓதி தன்னுடைய அருமை கணவனுடைய மேனியிலே அவர்களுடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஊதி, ஏன் காரணம், அவர்களுடைய முபாரக்கான கை அவர்களுடைய கை படும் இடத்திலே அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான் என்ற எண்ணத்திலே ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகான முறையிலே ஓதி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஊதி அவர்களுடைய கையையே எடுத்து அவர்களுடைய மேனியிலே தடவுகின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்படுவதை போன்று இருக்கின்றது. ஆனால் தலையினுடைய வலி தாங்க முடியல, தலை உஷ்ணமாக இருக்கின்றது, சூடாக இருக்கின்றது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே தான் தன்னுடைய அருமை மகளார சக்கராத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலையும் தன்னுடைய மகளோட சரியான இறக்கமாக இருந்தார்கள். சில சஹாபாக்கள் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் நடந்து வருவார்கள் என்றால் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடப்பார்களோ, அவர்கள் நடக்கும் பொழுது அவர்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே போன்றுதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நடப்பார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களோட இறக்கமும் தான் அதே முறையிலே தான் அவர்களும் இருந்தார்கள். அந்த சஃபராத்துடைய வேதனிலே மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சிலே சாய்ந்திருக்கின்றார்கள். சாய்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே தன்னுடைய அருமை மகளாரை அழைக்கின்றார்கள். என்னுடைய அருமை மகளே கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா என்பதாக கூப்பிட்டு அந்த மகளாரோட இரக்கமாக பேசுகின்றார்கள். மகள் கிட்ட வந்தோடனே தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டு கொஞ்சம் சைடு காட்டாங்க. ஏண்டா நபி வருத்தத்தில் இருக்கிறாங்க, தன்னுடைய மகளுக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையாவது தனிய பேச வேண்டி ஏற்படும் என்பதற்காக வேண்டி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் செய்திக்காக நிற்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அருமை தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து மாலை மாலையாக அறிகின்றார்கள். அபத்தா என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு மருந்து செய்வதற்கு என்னை பெற்றெடுத்த தாயார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இல்லையே, எனக்கும் அனுபவம் இல்லையே என்பதாக நினைத்து அவர்களும் அழுகின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலையை தடாவி தடாவி கூறுகின்றார்கள், நீங்க கவலைப்பட வேணும்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை விட்டே சென்று விடுவேன் என்று கூற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்விச்சாளுகின்றார்கள். யார சொல்லல்லா, நீங்கள் மரணித்து விட்டால் உலகத்திற்கு வகையை கொண்டு வரக்கூடிய அந்த ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையும் இருக்காது. அதற்கு பின்னால் என்னால் ஹயாத்தோட வாழ்வதற்கும் கஷ்டமாக இருக்கும் என்பதாக கூறி தன்னுடைய அருமை மகளார் உடைய அழுகையை பார்த்து நபி அவர்களும் அழுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழுகின்றார்கள், வாய்விட்டு அழுகின்றார்கள், வேறிட்டு அழுகின்றார்கள். இந்த நேரத்தில் தன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுவதை பார்த்து தன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கண்ணை துடைத்துவிட்டு கூறினார்கள், யா ஃபாத்திமா என்னுடைய அருமை மகளே, உங்களுடைய மத்த காத கொஞ்சம் என்ன கிட்ட கொண்டு வாங்க என்று சொல்ல இவர்களும் மத்த பக்கம் இருந்த காதை அவர்களுடைய வாய்க்கிட்டே வைக்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியத்தை கூறினார்கள், உம்மா நான் மரணித்து விடுவேன், இன்னும் சில நாட்களில் மரணித்து விடுவேன், அதற்கு பின்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கணவருடன் சந்தோஷமாக நடுங்கள், யாருடைய மனநயம் புண்படுத்தாதீர்கள், அல்லாஹுக்கு அஞ்சு வாழுங்கள் என்று கூற ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். அடுத்த காதிலே கூறினார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுகின்றேன் ஃபாத்திமா என்னுடைய அருமை மகளே, நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திலே இருந்து அவசரமாக எனக்கிட்டே வந்து மரணிக்கக்கூடியவர்கள், அதாவது நான் வஃபாத்தாகிவிட்டால் அதிகமாக அவசரமாக வஃபாத்தாகக்கூடியவர் நீங்கள் தான், அது மட்டுமல்ல என்னுடைய மகளார், நான் உங்களோட வச்சிருந்த இரக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தினுடைய ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்து கன்னிகளுக்கெல்லாம் உங்களை தலைவராக மாற்றுவான், நான் மரணித்து சில காலங்களுக்கு பின்னால் நீங்களும் மரணித்து விடுவீர்கள், என்னுடன் வந்து விடுவீர்கள் என்று கூற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள். அருகிலே இருந்த தன்னுடைய சாட்சி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் வந்து ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ ஒரு வார்த்தை கூறினார்கள், நீங்கள் அழுதீர்கள், அதற்கு பின்னால் இன்னும் ஒரு ரகசியத்தை போன்று ஏதோ கூறினார்கள், நீங்கள் சிரித்தீர்கள், என்ன கூறினார்கள் என்று கேட்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியம் கூறினார்கள், அதை நான் சொல்ல விரும்பல் என்று சொல்லி பின்னால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அந்த விடயத்தை கூறினார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை கடைசியாக கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப அந்த சக்கராத்தின் வருத்தம் தலையிலே இருந்து ஆரம்பித்து இருக்கின்றது. அவர்கள் தன்னுடைய மனைவியார் ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சிலே தன்னுடைய முபாரக்கான தலையை வைத்து சாய்ந்திருக்கின்றார்கள். வருத்தத்தின் அகோரம் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்க கொள்ள பல முறை இரக்கமாக செல்லமாக என்னுடைய மடியிலே இருப்பார்கள். ஆனால் இவ்வளவு கஷ்டமாக எனக்கு இருக்கல்ல. அவர்களுக்கு வகி வரும் பொழுது அவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்களோ இதே போன்று அவர்களுக்கு அந்த தலை வலி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். என்னுடைய மேனி கனத்தது, என்னுடைய மடி பாரத்தால் உடைந்து விடுமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு நபி அவர்களுடைய தலையினுடைய வலி ஏற்பட்டது. எல்லா சஹாபாக்களும் கவலையோட மஸ்ஜிது நபவியிலே இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை எதிர்பார்த்து இன்னும் வஃபாத்துக்கு 3 நாட்கள் இருக்கின்றது. எல்லா சஹாபாக்களும் யா ரசூலல்லாஹ், நீங்க எப்ப வருவீங்க, உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய அழகான அந்த பௌர்ணமியை விட பிரகாசமான அந்த முகத்தை கண்டால்தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதாக கூறி எல்லா சஹாபாக்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கின்றார்கள், அஸ்ஸல்லன்னாஸ், மனிதர்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா, எல்லா சஹாபாக்களும் தொழுதுட்டாங்களா என்பதாக கேட்க ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லையா ரசூலல்லாஹ், எல்லா சஹாபாக்களும் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நீங்கள் சுகமாகி வருவீர்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய முகத்தை பார்த்ததன் பின்னால் உங்களுக்கு பின்னால் தொழுவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கூற ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லும்படியாக தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாப்பா தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் தொழுவிச்ச அதே இடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு தொழுகையை நிறைவேற்ற சொல்லுங்க என்று சொல்ல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், யார் சூழல்லா, என்னுடைய வாப்பா இலகிய மனசுள்ளவர், நீங்க நின்ற இடத்துல அவர் நின்று தொழுகையை நிலைநாட்டுவதற்கு தகுதி பெறாதவர், அவர் அந்த செயலை செய்துவிட மாட்டார் என்று கூற ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றும்படி கூறுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்க கொள்ள சுமார் 15 அல்லது 16 வக்தினுடைய தொழுகையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். கடைசியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிக் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்பட்டு பள்ளியை நோக்கி தன்னும் தனியாக வருகின்றார்கள். வந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடனே பின்னே வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்கின்றார்கள், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்க தொழுவீங்க என்று சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு வர ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு சத்தம் வெளியே வருவதில்லை. ஆனால் பின்னால் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ரகாத்திலும் அந்த தக்பீர் பேர்களை அவர்களுடைய சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள். இப்படியே அந்த தொழுகையை பரிபூர்ணமாக தொழுது முடிக்கல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னால் எல்லா சஹாபாக்களும் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றது. அதாவது சனிக்கிழமை ஒரு லுஹர் உடைய நேரம் எல்லா சஹாபாக்களும் சிலர்கள் பள்ளி வாசலுக்கு வந்தவர்கள் அந்த 3 நாளும் தங்களுடைய குடும்பத்தின் பக்கம் செல்லவே இல்லை. சிலர்கள் மயக்கம் முழுகின்றார்கள், சிலர்கள் அவர்களுக்கு என்ன செய்வது, அகலத்திற்கே ஓர் அருக்கொடையாக அனுப்பப்பட்ட நபி அல்லவா, அவர்கள் மரணித்து விட்டால் நாங்கள் ஹயாத்தோடு இருந்து ஒன்னும் செய்ய இயலாது என்பதாக கவலையிலே இருந்து எல்லா சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தன்னந்தனியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த மௌத்தின் உடைய அந்த சஃபராத்தின் உடைய அந்த வேதனை ஏற்படுகின்றது. அவர்கள் தன்னுடைய மனைவியின் உடைய மேனியிலே தன்னுடைய முபாரக்கான தலையை வைத்து சார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சகோதரர் அந்த வீட்டுக்குள்ளே வருகின்றார். வரக்கூடிய நேரத்திலே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே இருந்தாலும் அவர்கள்ட்ட ஒரு குணம் இருந்து அதிகமாக மிஸ்வாக் செய்வார்கள், தொழக்கூடிய நேரத்திலும் செய்வார்கள், தொழுது முடித்ததற்கு பின்னாலும் மிஸ்வாக் செய்வார்கள், தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் செல்வதென்றாலும் மிஸ்வாக் செய்வார்கள், ஒருவரிடத்தில் பேச வேண்டும் என்பதென்றாலும் மிஸ்வாக் செய்வார்கள், எந்த நோயில் இருக்கும் பொழுது மிஸ்வாக் செய்வார்கள். எனவே நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும், வாய் நாசத்துடன் மற்றவர்களுக்கு முன்னால் பேசக்கூடாது என்பதை கூட அந்த சக்கராத்தில் படித்து தந்த ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மச்சான் முறை வரக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்களுடைய சேப்புக்குள்ளே மிஸ்வாக் வெளியே தெரிகிறது. அதை பார்த்தவுடன் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவசரமாக புரிந்து விடுவார்கள் இந்த விடயம் என்றாலும் நபி அவர்களுடைய பார்வையை வைத்து அவர்கள் விளங்கி கொண்டார்கள். யார சூழல்லா யார சூழல்லா உங்களுக்கு மிஸ்வாக் செய்யணும் போல இருக்கிறதா என்று கேட்க ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்திலே இருக்கின்றார்கள், அந்த சஹராத்தின் உடைய வேதனையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஆம் என்பதால் தன்னுடைய தலையை ஆட்டி காட்டுகின்றார்கள். தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் உடைய சேப்பில் இருந்த மிஸ்வாக்கை எடுத்து ஒரு பக்கம் அப்துல் ரஹ்மான் செய்த மிஸ்வாக் ஒரு பக்கம் அதே மிஸ்வாக்க மற்ற பக்கம் திருப்பி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாயிலே வைத்து மென்று ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கை செய்து விடுகின்றார்கள். அவர்கள் அந்த மிஸ்வாக்கை செய்து முடிப்பதற்கு முன்னால் மிஸ்வாக்கை செய்து சில வினாடிகளிலே ரூஹை வாங்கக்கூடிய மலக்குல் மவுத் எங்களுடைய பாசையில இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த மலாஇகாவும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அனுமதி கேட்டு வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் எந்த ஒரு மனிதனுடைய ரூஹை வாங்குவதற்கும் அனுமதி கேட்கிறதில்ல யா ரசூலல்லாஹ், நீங்க அகிலத்துக்கே ஒரு அருட்கொடியாக வந்த நபி அல்லவா யா ரசூலல்லாஹ், உங்களது ரூஹை வாங்குவதற்காக வேண்டி அந்த மலாயிக்கா வருகின்றார், அல்லாஹ் 2 விதமான ஆப்ஷனை கொடுத்திருக்கின்றான், அதில் ஒன்று தான் நீங்கள் விரும்பினால் ஹயாத்தோட வாழிலும் அல்லது நீங்க விரும்பினால் மரணிக்கேலும் அல்லாஹ்வை சந்திக்கேலும் என்று கூற ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய வயசு 18 வயது அவர்கள் அந்த இடத்திலே கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் நான் 18 வயது உங்களுடைய மகளார் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தாய் இல்லை, நீங்களும் மரணித்து விட்டால் கஷ்டப்படுவார்கள், எங்களுக்காகவே என்று தெரியும் யா ரசூலல்லாஹ் கொஞ்ச காலம் ஹயாத்தோடு இருக்க கேளுங்களே என்பதா கேட்க உருக்கமாக அழுதழுது கேட்கின்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரூஹை வாங்க வந்த மலக்குல் மவுத் அவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாய்விட்டு அழுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழுகையை பார்த்து, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமையும் பார்த்து, இரண்டு மலாயிக்கமார்களும் வாய்விட்டு அழுகின்றார்கள். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க மரணித்து விட்டால் இதற்கு பின்னால் துன்யாக்கு வஹி கொண்டு போற பொறுப்பு இருக்காது, எனவே அதிகமாக துன்யாவுக்கு செல்ல வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படாது யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறி அவர்களும் அழுகின்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றார்கள். உயர்த்தி கூறுகின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மூன்று விருத்தம் கூறியதன் பின்னால், அல்லாஹும்மா ரஃபீக்கில் அஆலா, அல்லாஹும்மா ரஃபீக்கில் அஆலா, நான் அந்த உயர்ந்த ரப்பின் பக்கம், உயர்ந்த நாயனின் பக்கம் செல்வதற்கு ஆசைப்படுகின்றேன் என்பதாக கூற வந்த மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை வாங்கி விடுகின்றார்கள். தன்னுடைய மனைவியின் உடைய நெஞ்சிலே சாய்ந்திருந்த தலை, அவர்களுடைய தூக்கப்பட்டிருந்த கை, பிரார்த்தனை புரிவதற்காக வேண்டி உயர்த்திய கை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையும் கீழே விழுகின்றது. அவர்களுடைய இரண்டு கண்களும் மேல் நோக்கி இருக்கின்றது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாய்விட்டு அழுகின்றார்கள். ஃபாத்திமா ஏதோ ஒரு விதத்தில் செய்தி கேள்விப்படுகின்றது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு தீனின் உடைய பணிக்காக வேண்டி வெளியே சென்றிருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வஃபாத்தை கேள்விப்பட்டு ஓடு ஓடி வருகின்றார்கள். வந்தோடனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். திபத ஹய்யும் வ மய்யிதா, திபத ஹய்யும் வ மய்யிதா, நீங்க ஹயாத்தோடு இருக்க கொள்ள எப்படி உங்களுடைய மேனி வாசமாக இருந்ததோ, நல்ல வாசனை திரவியம் போன்றிருந்ததோ, அதே போன்று மரணித்ததற்கும் பின்னால் உங்களுடைய ஜனாசாவில் இருந்து, உங்களது நெத்தியிலே இருந்து வாசம் வருகின்றது யார் சொல்லலா என்பதாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெத்தியை முத்தம் இடுகின்றார்கள். எல்லா சஹாபாக்களும், சில சஹாபாக்கள் மயக்கமிட்டு விழுகின்றார்கள். அந்த உஹதுடைய யுத்தத்திலே அல்லது ஹந்தக்குடைய உஹதுடைய யுத்தத்திலே 40 பேர்கள் சேர்ந்து தூக்க இயலாத அந்த கதவை தன்னன் தனியாக சுமந்து யுத்தம் புரிந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மயக்கமுட்டு விழுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யாராவது ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க என்று சொன்னீங்கடா, ஏன் காதுக்கு கிழங்கு சென்றா அவர்களை நான் வாளால வெட்டி தலையை வேறையாக்கிடுவோன் என்பதாக ஆவேசத்துடன் கூற ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கூறுகின்றார்கள், அருமை சஹாபாக்களே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருசுல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மௌத் வரும், ஒரு நாளைக்கு அவர்களும் மௌத் ஆகுவார்கள், அவர்களுக்கு முன்னே வந்த நபிமார்களும் மரணித்திருக்கின்றார்கள். இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன், இது போன்ற ஆயத்துகளை ஓதி அவர்கள் அந்த சஹாபாக்களை ஆறுதல் படுத்தியதன் பின்னால் கூறுகின்றார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃப இன் கத் மாத், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களும் குழம்பி இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யாரெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக, அவர்களை அல்லாஹ்வை போன்று நினைத்தீர்களோ, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். வமன் கான யஅபுதுல்லாஹு ஹய்யன் ஃபஇன்னல்லாஹு ஹய்யன் லா யமூத், யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்கோடும் என்பதாக நினைத்தீர்களோ, அந்த அல்லாஹ் ஒரு நாளும் மரணிக்க மாட்டான், அவன் ஹயாத்தோடு இருக்கிறான் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய கையில இருந்த வாளை கீழே போட்டு விடுகின்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த திங்கக்கிழமை லுஹா உடைய நேரம், லுஹர் தொழுகைக்கு சற்று முன்பதாக வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத் ஆகிவிட்டதன் பின்னால் முஸைலமத் இப்னு கஸ்ஸாப் அஸதுல் அம்சி என்று சொல்லக்கூடிய பொய் நபிமார்களும் உருவாகின்றார்கள். சில சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில சர்ச்சைகள் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, அகிலத்துக்கே ஒரு அன்கொடையாக வந்த நபி அல்லவா, அவர்கள் மரணிச்சிட்டா அவர்களுடைய ஜனாஸாவை எப்படி குளிப்பாட்டுறது? ரசூலுல்லாஹ் மரணிச்சது திங்கக்கிழமை லுஹர் உடைய நேரத்துக்கு முன்பதாக, ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை அசர் தொழுகைக்கு முன்பதாக. என்ன காரணம்? மரணித்ததற்கு பின்னால் சிலர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸாவை குளிப்பாட்ட கொள்ள ஆடையை களைந்து குளிப்பாற்றதா அல்லது வைத்து குளிப்பாற்றதா என்று கூற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அபு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் மூன்று சஹாபாக்களும் சேர்ந்து குளிப்பாட்டுகின்றார்கள். ஆடையை அதே அணிந்திருந்த ஆடையை கலற்றாமல் அப்படியே வைத்து குளிப்பாட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் திங்கக்கிழமை முடிவடைந்து வருகின்றது. செவ்வாய்க்கிழமை நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால யார் தலைவராக யார் அமீராக வருவார்கள் என்ற பிரச்சனை ஏற்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைமைத்துவத்துக்கு பொறுப்பு என்று கூறி ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையை முடிந்துவிட்டது. பின்னால் புதன்கிழமை இப்ப ரசூலுல்லா அகிலத்துக்கே ஒரு அறுக்கொடை அல்லவா, இவர்களுடைய ஜனாஸாவை யார் தொழுவிக்கிறது என்று ஒரு பிரச்சனை வருகிறது. எல்லா சஹாபாக்களும் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபியர்களுடைய ஜனாஸாவை யாரும் தொழுவிக்க முன்னுக்கு போகாதீங்க, அவர்கள் அகிலத்துக்கே ஒரு அறுக்கொடை, நாங்கள் எல்லாரும் தனியே தனியே தொழுவோம் என்பதாக கூறி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸாவுக்கு மாத்திரம் ஆண்களும் பெண்களும் மஹரமான முறைகளை பேணி எல்லா சஹாபா பெண்களும் ஆண்களும் தன்னும் தனியாக தொழுதார்கள். மூன்று நாட்களுக்கு பின்னால் வஃபாத்தான திங்கக்கிழமை லுஹாவுடைய நேரம், அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை அசர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னுக்கால, ஆனா பொடியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அந்த நேரமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய பொடியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறினார்கள். இவ்வளவு விடயங்களுக்கும் சுருக்கமாக நபி அவர்களுடைய பிறப்பிலும் இறப்பிலும் நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நம் மௌலூத் ஷெரீஃபை ஓதுவது மாத்திரம் அல்ல, அது ஓதுவது கூடுமா கூடாதா என்பது ஒரு புறம் இருக்க, கஸ்ஸான் இப்னு சாபித் இன்னும் சில சஹாபாக்கள் நபி அவர்களை புகழ்ந்து கவிதைகள் படித்திருக்கின்றார்கள். அனுமதி இருக்கின்றது, ஆனால் அந்த கவிதையை ரபியுல் அவ்வல்ல மட்டும் படிச்சிட்டு அவர்களுடைய சுண்ணத்தெல்லாம் புறக்கணிச்சு அவர்களுடைய வாழ்க்கையை கணக்கில்லாம வாழ்ந்தா அந்த கபரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இந்த மனிதன் யார் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு விடையளிக்க முடியாமல் சென்றுவிடும், எனவே அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நல்ல முறையிலே அவர்களுடைய நேசத்தை எமது உள்ளத்தில் எடுத்து நாம் அனைவர்களும் வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களெல்லாம் துன்பங்களாக மாற்றி, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களெல்லாம் இன்பங்களாக மாற்றி எங்களுக்கு எளிமை கற்றுத்தரக்கூடிய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களே மன்னிப்பாயாக. அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே எங்களது உடல் உறுப்புகள் செயலற்று விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹாஸ்பிட்டல்லையும் ரோட்டிலேயும் காற்றிலேயும் எங்களது ரூஹலை கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ், மரணிக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒருவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படாமல் எங்களுடைய ஜனாஸாக்கள் சீரழியாமல் நல்ல முறையிலே சுஜூதிலே குர்ஆன் திலாவத்திலே எங்களது ரூஹலை கைப்பற்றுவாயாக. மரணிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய கண்ணியமான மனைவிமார்களுடைய மடியிலே எங்களது ரூஹல் பிரிவதற்கு கிருபை செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை மொழியக்கூடிய நேரத்திலே எங்களது ரூஹை கைப்பற்றுவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளிலா லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افان مات او قتل انقلبتم على اعقابكم الى اخر الايه صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اول ما يحاسب به العبد يوم القيامه الصلاه فان صلح صلح سائر عمله وان فسدت فسدت سائر عمله او كما قال عليه الصلاه والسلام بارك الله بارك الله بارك الله العليم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم واستغفروه انه